தோரணவாயில். மனித வாழ்வை சீராக முறைப்படுத்திக் கொள்ள வகுத்த நெறிகளே சமயங்கள். இன்று உலகில் உள்ள எல்லா சமயங்களின் தோற்றமும் வரலாறும் அறியக்கூடிய விதமாகத்தான் உள்ளன. இந்த காலகட்டத்தில் இன்னாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்பதையும், சமய நூல்கள் இன்னார் உபதேசத்தில் எழுதப்பட்டன என்பதையும் ஆதாரப்பூர்வமாக தெரிந்து கொள்ள முடியும். புத்த மதம் கௌதம புத்தரால் தோற்றுவிக்கப்பட்டது. மகாவீரருக்கு முன்பாகவும் தீர்த்தங்கரர்கள் தோன்றியிருந்தாலும் வெற்றி பெற்றவர் என்னும் பொருளில் ஜீனர் என்ற சிறப்புடன் ஜைன சமயத்தை தோற்றுவித்தவர் மகாவீரர் வர்தமானரே. கிறிஸ்துவ மதத்தை இயேசுநாதரும் இஸ்லாமிய மார்க்கத்தை நபிகள் நாயகமும் தோற்றுவித்தது நாம் எல்லாரும் அறிந்ததுதான். ஆனால் இந்து மதத்தின் வேர்களான வேதங்கள் அப்படி இல்லை. வேதங்கள் எல்லாம் இன்ன ஆண்டில் இன்ன காலகட்டத்தில் இன்னாரால் எழுதப்பட்டது என எந்த வரலாறும் இல்லவே இல்லை. படைப்பு கடவுளே வேதங்களை படைத்தான் என்றனர் சிலர். வேதங்கள் அனாதிகாலத்தில் பல்வேறு ரிஷிகளால் சொல்லப்பட்டவை என்று கண்டனர் சான்றோர் சிலர். வேதங்களை வகுத்து தொகுத்து வைத்தவர் வேதவியாசர் என்பது மட்டும் தெளிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக இருக்கிறது. எப்படியும் வேதகாலம் என்பது இன்றைக்கு சுமார் 3500 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்த வேதகால மக்கள் மனித ஆற்றலுக்கு மேலான, ஆனால் மனித வாழ்க்கைக்கு பெரிதும் உதவிய இயற்கை சக்திகளை இறைவனாக போற்றி நன்றியுடன் வழிபட்டனர். உணவை ஆக்கவும் பொருள்களை எரித்து அழிக்கவும் ஆற்றல் பெற்ற நெருப்பு அக்னி தேவன் ஆனான். உயிர் வாழ உதவும் காற்று வாயு ஆயிற்று. மழை வருணன் ஆயிற்று. விடியற்காலை சூரியனும் நதிகளும் விண்ணும் மலைகளும் கூட வழிபடும் தெய்வங்களாயின. இவற்றுக்கு தலைவனாக மேகநாதனாக வானவர் தலைவன் என ஆனான் இந்திரன். இன்னும் விஷ்ணு, ருத்திரன் என்று பல தெய்வங்களின் பெயர்களை பட்டியலிடுகின்றன வேதங்கள். மக்கள் தாங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய பால், நெய், புலால், மது போன்றவற்றை நன்றி உணர்வால் தாம் வணங்கிய கடவுள்களுக்கும் படைக்கத் தொடங்கினர். வேதகாலத்தில் மேற்கொண்ட புலால் படைத்தலை புலால் உண்பதை வன்மையாக கண்டித்தது ஜைன மதம். அஹிம்சா பரமோ தர்மம் என்று கொல்லாமையை வற்புறுத்தியது. அது மட்டுமல்ல, வேதங்கள் நம்பிய பரம்பொருளை நமக்கு மேற்பட்ட ஒரு மாபெரும் கடவுள் சக்தியை ஏற்க மறுத்தது ஜைனம். சமணம் நாத்திக சமயமாயிற்று. எண்ணம், செயல், சொல் ஆகியவற்றின் தூய்மையை வற்புறுத்திய ஜைன மதம் கர்ம விளைவை விடுவிக்க வழியே இல்லை, மனிதன் அனுபவித்தே தீர்க்க வேண்டும் என்றது. புத்த மதமோ கடவுள் உண்டா இல்லையா என்ற வாதத்தில் இறங்கவில்லை. உலக வாழ்வே துன்பமானது என்று ஆசையற்ற தூய்மையான வாழ்வை வற்புறுத்தியது. வேத காலத்தில் தொழில் முறையில் தோன்றிய ஜாதி வகைகள் நாளடைவில் தோல் வர்ண உயர்வு தாழ்வுகளுக்கு உட்பட்டு சனாதன தர்மமானது சரிவுகளை சந்திக்க நேர்ந்தது. அரச குலத்தவர்கள் ஜைன பௌத்த மதங்களுக்கு ஆதரவு அளித்த காரணத்தால் அவைகள் செல்வாக்கு பெற்றன. அரசகுலத்தில் பிறந்த சித்தார்த்தன் கௌதம புத்தராகி நாடெங்கும் பரப்பிய புத்த மதம் பின்னர் அநேக அரசர்களின் ஆதரவை பெற்றதில் ஆச்சரியமில்லை. அசோகர் காலத்திலும் பின்பு கனிஷ்கர் காலத்திலும் புத்த மதம் கிழக்காசிய நாடுகளுக்கு பரவிய போதிலும் பாரதத்தில் நிலையாக வேரூன்ற முடியவில்லை. ஜைன சமயமும் மகேந்திரவர்மன் போன்ற பல்லவ பெருமன்னர்களால் தென்னிந்தியாவில் ஆதரிக்கப்பட்டாலும் அதனாலும் அழுத்தமாக காலூன்ற முடியவில்லை. இதன் காரணம் என்ன? கிபி 6-7 முதல் 10 வரையிலும் அதற்கு மேலும் குபீர் என்று பெருக்கெடுத்தது இந்து பக்தி இயக்க மறுமலர்ச்சி. இதனால் மற்ற சமயங்கள் எல்லாம் பின்னடைவை சந்தித்தன. அந்த காலகட்டத்தில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தோற்றுவித்த பக்தி இயக்கம் வேதத்தை புதுமை செய்தது. பௌத்த சமண சமயங்களின் நல்ல கருத்துக்கள் சிலவற்றை தனக்குள் ஏற்றுக்கொண்டது. அதே சமயத்தில் அந்த சமயங்களின் பலவீனங்களையும் வெளிப்படுத்தி காட்டியது. அத்துடன் சாதி வேறுபாடுகளையும் எதிர்த்தது. பஞ்சப குலத்து பாணனை திருப்பாணாழ்வாராக்கி லோகசலங்க முனிவர் தோல் மீது ஏற்றி திருவரங்கன் கருவறைக்கே அழைத்துச் சென்றது வைணவம். நந்தனை போல் ஒரு பார்ப்பான் இந்த நானிலம் எங்கும் இல்லை என்று நந்தனை நாயனார் ஆக்கியது சைவம். ஒவ்வொருவர் செய்த பாவ புண்ணியங்களிலிருந்து விடிவே இல்லை என்று பயமுறுத்திய ஜைன சமயத்துக்கு மாறாக பாவ புண்ணிய பலனை மாற்றும் சக்தி நம் பக்திக்கு உண்டு என்று தைரியம் கொடுத்து அரவணைத்தது பக்தி இயக்கம். உலக வாழ்க்கையே துன்பம் என்று உலக இன்பங்களை அடியோடு புறக்கணிக்க வற்புறுத்திய புத்த மதத்துக்கு மாறாக நல்ல குடும்பம், நல்ல மனைவி மக்களோடு அளவான நேர்மையான ஆசைகளுடன் ஆழ்ந்த பக்தியில் ஆனந்தமாக வாழலாம் என்று அழைத்தது பக்தி இயக்கம். உறவுகளுக்குள் ஏற்படும் ஒற்றுமை உணர்வு அன்பு. அந்த அன்பு இன்னும் விரிவாகி பரோபகாரம் என்னும் பிறருக்கு உதவி செய்வதில் அருளாகி முழுமை பெற பக்தி வழிகாட்டுகிறது. நிறைவான பக்தி என்பது கடற்கரையில் கிழிச்சல் பொறுக்குவதோடு நின்று விடுவதில்லை. கட்டுமரம் ஏறி கடலுக்குள் வலை வீசி மீன்பிடிப்பது போலவும் கிடையாது. இவையெல்லாம் நம் போன்ற சாமானியரின் பக்தி நிலை. பக்தி பெருங்கடலில் ஆழ்ந்து ஞானமுத்துக்களை, தத்துவ ரத்தினங்களை அள்ளி எடுத்து வந்து பவளச் சொற்களால் பரமனுக்கு பாமாலை சூட்டும் பேரின்ப உணர்வு ஆழ்ந்த பக்தி. நாம் கால வெள்ளத்தில் மிதக்கும் இலை அல்லது காகித துண்டுகள், அவர்கள் பக்தி முத்து குளிக்கும் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் மீது மிகுந்த மதிப்பும் பக்தியும் கொண்டவர்கள் அவர்களை துவாபர யுகத்துக்கும் கலியுக ஆரம்ப காலத்துக்கும் கொண்டு செல்ல முயன்றாலும் வரலாற்று சான்றுகள் மூலம் அறிஞர்கள் ஆழ்வார்கள் காலத்தை பல்லவர் காலத்துக்கும் பிற்கால பாண்டியர் காலத்துக்கும் உட்பட்டவர்கள் என்றே கூறுகின்றனர். ஆனாலும் உறுதியாக காலத்தை நிர்ணயிக்க முடியவில்லை என்பதே உண்மை. தமிழையும் பக்தியையும் ஏன் ஆண்டவனையே கூட ஆள்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆழ்வார்கள். மடிகணத்த பசுக்கள் பால் சுரப்பது போல பக்தி ஞானப்பால் சுரந்த பாசுர தமிழர்கள் ஆழ்வார்கள். கண்ணெதிரே பரந்தாமன். முதல் மூவர் பொய்கையார், பூதத்தார், பேயார். திருக்கோவலூர் அழகான ஊர். தென்பெண்ணையாறு பாயும் வளமான ஊரும் கூட. மலையமான் காரி மன்னன் அரசாண்ட ஊர். தமிழ் மூதாட்டி அவ்வை வருகை புரிந்த ஊர். பாரி மகள்கள் மணக்கோலம் கண்ட ஊர். ஒங்கி உலகளந்த உத்தமனாக திருவிக்ரமனாக திருமால் கோயில் கொண்ட ஊர். அதோ கோவிலிலிருந்து வெளிப்படுகிறார் அந்த பெரியவர். மாலவன் தரிசனம் கண்டதில் மன திருப்தியுடன் நடக்கிறார். பொய்கையான் என்று அழைக்கப்படும் அவரது நாள்கள் இப்படித்தான் கடந்து கொண்டிருக்கின்றன. ஊர் ஊராக பயணம், கோயில் கோயிலாக திருமால் தரிசனம். காஞ்சி மாநகர் திருவிகா இவரது சொந்த ஊர். இன்று திருக்கோவலூர் பெருமான் திருவிக்ரமன் திவ்ய தரிசனம் பெற்றுவிட்டார். இனி அடுத்த ஊர், அடுத்த கோயில். வீதியில் வந்து கொண்டிருந்த பொய்கையானை மேலே நடக்க முடியாமல் தள்ளுகிறது சூறைக்காற்று. பொய்கையான் அண்ணாந்து பார்க்கிறார். மேகம் திரண்டு வானம் கருத்துக் கொண்டு வருகிறது. அந்திப்பொழுது, சற்று நேரத்தில் மையிருட்டாக மாறிவிடும். மழை வரும்போல் இருக்கிறதே என்று நினைத்த போதே இரண்டொரு சொட்டுக்கள் நீர்த்துளி மேலே விழுகின்றன. இனி தொடர்ந்து பயணம் செய்ய முடியாது என்று எண்ணினார் பொய்கையான். பேசாமல் இங்கேயே தங்கிவிட வேண்டியதுதான். இரவு பொழுதை இங்கே கழித்துவிட்டால் காலையில் எழுந்து புறப்பட்டு விடலாம். ஆனால் இரவு எங்கே தங்குவது? பசியில்லை. பசித்தபோது உணவு கிடைக்காவிட்டால் கிடைத்தபோது சாப்பிட்டுக் கொள்பவர் அவர். அவரது இப்போதைய கவலையெல்லாம் இரவு தங்க ஓர் இடம், கால் நீட்டி படுத்து உறங்க நிம்மதியான இடம். எதிரே வந்த ஒருவரை நிறுத்தி விசாரித்தார். ஐயா, இங்கே இரவு பொழுது தங்க எங்காவது இடம் கிடைக்குமா? எதிர்ப்பட்டவர் சில நொடிகள் யோசித்தார். பின்பு பதில் சொன்னார். ஆம், இங்கிருந்து கொஞ்ச தூரம் சென்றால் மிருகண்ட ஆசிரமம் என்று ஒரு சிறிய மடம் இருக்கிறது. அங்கே தங்கிக் கொள்ளலாம். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், அந்த மடத்தில் ஒருவர் மட்டும்தான் தங்கிக் கொள்ள முடியும். தங்கள் அதிர்ஷ்டம் இப்போது அங்கு யாரும் இல்லை. மழை வருமுன் விரைவாக சென்று விடுங்கள். அவர் விடைபெற்றுச் செல்ல பொய்கையான் மேலும் விரைவாக நடந்தார். மிருகண்டு ஆசிரமம் நிசப்தமாக இருந்தது. ஆசிரமத்துக்கு கதவுகள் கூட இல்லை. வெளியில் இருள் சூழ்ந்து கொள்ள ஆசிரமத்திலும் விளக்குகள் ஏதும் இல்லாததால் இருட்டு அப்பி இருந்தது. பொய்கையான் தட்டு தடுமாறி தடவி பார்த்து உள்ளே நுழைந்து உட்கார்ந்தார். அப்பாடா, கால் நீட்டி படுத்துக் கொள்ளலாம். நடந்த களைப்பும் அலுப்பும் அவரை அப்படி நினைக்கச் செய்தன. கால் நீட்டிப் படுத்தார். நாள் முழுவதும் நடந்ததில் கால்வலி. ஆனால் கால்வலி அல்ல, முழு வலி. தூக்கம் வரவில்லை. கால் நீட்டிப் படுத்த நிலையில் திருவரங்க பெருமான் கோலம் மனத்துக்குள் வந்தது. இவர் பிறந்த திருவேகா கோயிலிலும் இறைவன் கிடந்த கோலம்தான். பாம்பின் மேல் பள்ளி கொண்ட கோலம். பாம்பு படுக்கை மட்டும்தானா? சென்றால் குடை, நின்றால் செருப்பு, அமர்ந்தால் ஆசனம், நகர்ந்தால் தெப்பம், நடுவே ஆபரணமாகவும் சுற்றிக்கொள்ளும் என மனத்தில் பாடல் வரிகள் ஓடின. அப்போது வெளியிலிருந்து ஒரு குரல் கேட்டது. உள்ளே யாராவது இருக்கிறீர்களா? ஆம், அடியேன் பொய்கையான் இருக்கிறேன். என்ன வேண்டும்?
மிருகண்டு ஆசிரமம்
இதுதான், வாருங்கள் உள்ளே. யாருமில்லை என்று ஒருவர் சொன்னார், அதனால்தான். பரவாயில்லை, வாருங்கள். இங்கு ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம். மனிதர் உள்ளே வரும் சத்தம் கேட்டது. இருட்டில் உருவம்தான் தெரியவில்லை. பார்க்கத்தான் முடியவில்லை. இருளில் நீங்கள் உள்ளே வருவது
பூதம் போல் இருக்கிறதா?
பகலிலும் என் தோற்றம் அப்படித்தான். அதனால் பூதத்தான் என்றுதான் என்னை அழைப்பார்கள். சொல்லிவிட்டு கலகல எனச் சிரித்தார் அவர். நன்றாக உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்றார் பொய்கையான். பாவம், தூக்கத்தை கெடுத்துவிட்டேனோ?
தூக்கமா? படுத்திருந்தேன், அவ்வளவுதான். தூக்கமெல்லாம் எப்போதும் அரங்கன் தூக்கம் போலத்தான்.
ஆமாம், நீங்கள் திருவிக்கிரமனை சேவித்தீர்களா? ஆயனை வணங்கினீர்களா?
ஆம்,
என் சொந்த ஊரிலும் கிடந்த கோலம்தான். திருவரங்கம் போல் பாம்பு படுக்கை இல்லை, தரையில் ஸ்தலசயனம்.
ஓ,
தங்கள் ஊர் கடல்மல்லையா? அங்குதான் ஸ்தலசயனம். திரு அத்தியூரில் நின்ற திருக்கோலம், இங்கே நடந்த கோலமாக திருவிக்கிரம அவதாரம். நின்ற திருவடி நிலத்தில் புதைய, தோள்கள் நீண்டு உயர்ந்து திசைகளைத் தொட, மேலே ஆகாயத்தை மற்றோர் திருவடி கிழிக்க,
அடடா, அற்புதம், அற்புதமான கோர்வை. அடியேன் சொந்த ஊர் காஞ்சியின் திருவேகா.
அட, தாங்கள் தலைநகர் காஞ்சியை சேர்ந்தவர். அடியேன் துறைமுகம் கடல்மல்லை. இங்கே தலைநகரமும் துறைமுகமும் சங்கமமாயிருக்கின்றன.
அட,
வெளியே மழை வலுத்து விட்டது போலிருக்கிறதே.
ஆமாம், அங்கே பாருங்கள், மின்னல் வெளிச்சத்தில் ஏதோ உருவ வருவது போல் இருக்கிறது.
ஆசிரமம் நோக்கித்தான் வருகிறது. ஆச்சரியம் தீருமுன் வெளியிலிருந்து குரல் வருகிறது.
மிருகண்டு ஆசிரமம்தானே? உள்ளே யாரோ இருக்கிறீர்கள் போலிருக்கிறதே.
ஆம், உள்ளே வாருங்கள். ஒருவர்தான் படுத்து ஓய்வெடுக்கலாம் என்று கோயில் வாசலில் யாரோ சொன்னார்கள்.
ஆமாம், ஒருவர் படுக்கலாம், இருவர் உட்காரலாம். அதனால் என்ன? மூவர் நிற்கலாம், உள்ளே வாருங்கள். மழையில் நனையாதீர்கள்.
அவர் உள்ளே வந்தார். இருட்டில் மேல் அங்கவஸ்தரத்தை தலையில் போட்டுக்கொண்டு நீங்கள் நடந்து வருவதை பார்த்து பேய் என்று நினைத்து விட்டீர்களா?
என்னை எங்கள் மயிலாப்பூரில் பேயார் என்றுதான் அழைப்பார்கள்.
பேய் யார், பூதம் யார் என்பதெல்லாம் பொழுது விடிந்தால் தெரிந்து போகிறது என்றார் பொய்கையார். இவர் காஞ்சி பொய்கையார், நான் கடல்மல்லை பூதத்தார்.
குரல்கள் மட்டும்தான் கேட்க முடிகிறது.
உலகத்தை விளக்காக்கி, கடல் நீரை நெய்யாக்கி, சூரியனைச் சுடராக்கி, திருமாலுக்கு விளக்கு ஏற்றிவிட்டால் பிரபஞ்சமே ஒளிமயமாகிவிடும், பாசுரம் பாடினார் பொய்கையார். ஆகா, பொய்கையார் ஏற்றிய தமிழ் விளக்கில் பொழுதே கவிதையாக விடிந்து விடும் போலிருக்கிறதே, ரசித்துச் சொன்னார் பேயாழ்வார். என்னால்
அவ்வளவு பெரிய பிரபஞ்ச ஜோதி ஏற்ற முடியாது. ஆனால் அகத்தே ஊறும் அன்பை அகலாக்கி, பொங்கும் ஆர்வத்தை புனித நெய்யாக்கி, எண்ணத்தை திரியாக்கி, நன்றாக ஒரு நெஞ்சச் சுடரை ஏற்றட்டுமா? இந்த பாடல் பூதத்தார்தானே, அற்புதமான கவிதை விளக்கு என்று நெகிழ்ந்தார் பேயாழ்வார். அடடா அடடா அருமை! இவர்கள் மூவரை தவிர இன்னொருவர் குரல் கேட்டது. நம்மை தவிர மற்றும் ஒருவர் தீந்தமிழ் கவிதைக்கு உருகுகிறார் போல் இருக்கிறதே, யாரது? இன்னும் ஒருவர் இவர்கள் மூவரிடையே நெருக்கிக் கொண்டு நிற்பதை அப்போதுதான் உணர்ந்தார்கள். யார், யார் இருப்பது சொல்லுங்கள், யார் நீங்கள்? இவர்கள் கேட்கவும் பேரொளியாக ஒரு மின்னல் எழுந்தது. அடடா அடடா, திருமால் அல்லவா இது? சங்கு சக்கரதாரியாக ஆழ்வார்களின் தெள்ளுத்தமிழில் கரைய நீலவண்ணனே அல்லவா அருகில் வந்து நின்று விட்டான்? மாதவா, மதுசூதனா, மாலவா, எங்கள் மேல் எத்தனை அன்பு வைத்தாய் நீ! மெய்சிலிர்த்து போனார்கள் மூவரும். காட்சி தந்தவன் அருள் வழங்கி மறைய மூவரிடமிருந்தும் பக்தி வெள்ளமாக தமிழ் அந்தாதி வெண்பாக்களாக வெடித்துக் கொண்டு வெளிப்படுகிறது. மின்னலுக்கு ஏது கோடி சூரிய பிரகாசம்! நீலமேகத்தின் நிலையான பேரொளி இது. அடடா, இவள் திருமகள் அல்லவா! கண்டேன் கண்டேன் திருமாமகளை, இதோ காண்கிறேன். ஆகா, உருக்கிவிட்ட பொன்னருவியா என் கண்முன்னே காண்பது? உருகி ஓடி வருவது சூரிய ஒளி வெள்ளமா? அடடா, கையில் சுழல்வது சக்கரமா? சூரியனே சக்கரமாகிவிட்டதா? ஒரு கையில் பொன்வண்ண சக்கரம், மறுகையில் பால்வண்ண சங்கா. கண்டோம் கண்டோம் கண்டறியாதன கண்டோம். பொய்கையாரின் உலக அகல் விளக்கில், பூதத்தார் ஏற்றிய அன்பு விளக்கில் பேயார் லட்சுமி நாராயணனை பார்த்துவிட்டார். மூவரும் பாடல்களில் அந்த காட்சியை பக்தர்களுக்கும் காட்டிவிட்டனர். ஆண்டவனை நேருக்கு நேராக அருகில் தரிசித்த இம்மூவரும் தான் முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் ஆறாம் நூற்றாண்டின் பிற்பகுதிக்கும் ஏழாம் நூற்றாண்டின் முற்பகுதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறார்கள். ஐப்பசி மாதத்தில் ஓணம், அவிட்டம், சதயம் ஆகியவை முதலாழ்வார்கள் அவதரித்த திருநட்சத்திரங்கள் என இன்றும் விஷ்ணு ஆலயங்களில் கொண்டாடப்படுகின்றன. முதலாயிரத்தின் முதல் மூன்று திருவந்தாதிகள் இவ்வாழ்வார்களால் பாடப்பட்ட 300 பாசுரங்கள். அழகிய தமிழில் பக்தி மனம் கமழும் இப்பாசுரங்கள் ஆண்டவன் பாதத்தில் நம்மை எப்போதும் நிலைநிறுத்தும். பக்தனோடு புறப்பட்ட காஞ்சிக் கடவுள். திருமழிசையார். திருமயிலையில் ஒரு நந்தவனம். நந்தவனத்தில் துளசி செடிகளை நட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு பெரியவர். நல்ல காரியம்தான். ஆனால் அட, இதென்ன அவரது செயலே விசித்திரமாயிருக்கிறதே! மண்ணை கொத்துகிறார், சிறு சிறு குழிகள் தோண்டுகிறார். சரி, அதற்கு பின் அவர் செய்யும் காரியம்தான் வினோதம். வேர் மேலே இருக்க செடிமுனையை குழியினுள் நட்டு மண்ணை மூடுகிறாரே, அட கடவுளே! இதற்கு தண்ணீர் வேறு கொண்டு வந்து ஊற்ற முயலுகிறார். அச்சுச்சோ, அந்த தண்ணீர் கொண்டு வரும் பானையில் தான் எத்தனை ஓட்டைகள்! கிணற்றிலிருந்து நீர் இறைத்து வரும்போதே பாதி பாத்திரம் காலி, செடி நட்ட இடத்துக்கு வருவதற்குள் முக்காலும் ஏறக்குறைய காலி, உடல்தான் முழுக்க முழுக்க நனைந்து விட்டது. இப்படி ஒரு முறையா, இரண்டு முறையா? என்ன இது பைத்தியக்காரத்தனம்? யார் இவர்? ஆச்சரியப்படாதீர்கள், நமக்கு தெரிந்தவர்தான். திருக்கோவலூரில் 3 ஆழ்வார்களை பார்த்தோமே, அவர்களில் ஒருவர்தான் இவர், திருமயிலை பேயாழ்வார். வைய விளக்கிலும் அன்பு விளக்கிலும் அந்த இடைக்கழியில் திருமாலை கண்டவராயிற்றே, அவரா இப்படி நடந்து கொள்கிறார்? என்ன ஆயிற்று இவருக்கு? ஏன் இப்படி? இன்னொருவரும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை, அடக்க முடியாமல் கேட்டே விடுகிறார். சுவாமி, இதென்ன பைத்தியக்காரத்தனமான செயல்! குரல் வந்த பக்கம் திரும்பினார் பேயாழ்வார். எதிரே நின்று கொண்டிருந்தார் ஒரு யோகி. அழகான தோற்றம், விசாலமான நெற்றி, அறிவொளி வீசும் விழிகள். பேயார் ஒரு மெல்லிய புன்னகையை மட்டும் வீசிவிட்டு மீண்டும் செடிநடும் வேலையை தொடர்ந்தார். யோகியால் தாங்க முடியவில்லை. சுவாமி,
நான் கேட்பது தங்கள் காதில் விழவில்லையா? ஏன் இப்படி உபயோகமில்லாத வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார்.
எது உபயோகமில்லாத வேலை?
வேரை வெளியேயும் நுனியை மண்ணில் புதைத்தும் செடி நடுவதும் ஓட்டை சட்டியில் நீர் கொண்டு வந்து வார்ப்பதும் உபயோகமான வேலையா?
நீங்கள் செய்வதும் அதுதானே.
யோகி திகைத்தார். நானா? நான் என்ன செய்கிறேன்? நீங்கள் செய்வதையெல்லாம் முதலில் சொல்லுங்கள்.
படிக்கிறேன், நிறைய படிக்கிறேன். சாத்திரங்கள் அனைத்தையும் படிக்கிறேன். சம்வாதங்கள் செய்கிறேன்.
என்னென்ன படித்தீர்கள்? என்ன முடிவு கண்டீர்கள்?
சாக்கியம் கற்றேன், சமணம் கற்றேன், சைவம் பயின்றேன்.
சரி, என்ன முடிவு கண்டீர்கள்?
ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை, தெளிவு பிறக்கவில்லை.
உங்களுக்கே தெளிவு பிறக்காத நிலையில் நீங்கள் எப்படி மற்றவர்களோடு வாதம் செய்கிறீர்கள்?
வாதம் செய்ய அறிவு போதாதா?
வாதம் செய்வது என்பது உண்மையை கண்டறிவதற்காகத்தான். உண்மையை காண முடியாத வாதங்கள் ஓட்டை சட்டியில் நீரெடுத்து வேரை வெளியே நிறுத்தி தளிரை புதைத்து நீர் விடுவதற்கு சமம்தான் இல்லையா?
பேயாரின் சொற்கள் யோகியாரின் மனத்தில் புகுந்து துளைத்தன. அடுத்த கணம் யோகியார் பேயாரின் திருவடிகளில் வீழ்ந்தார். அவர் கண்களில் நீர்.
இதுவரை கல்வி செருக்கும் அறிவு செருக்கும் என் மனக்கண்களை மூடிக்கொண்டிருந்தன. என் கண்களை திறந்துவிட்ட நீங்கள்தான் இனி என் குரு.
அன்று முதல் யோகி பேயாழ்வாரின் சீடராகிவிட்டார். பின்னாளில் இவர்தான் திருமழிசையாழ்வார் என புகழ் பெற்றார். திருமழிசையாழ்வாரின் பிறப்பே சுவாரஸ்யமான கதைதான். இவர் ஒரு மகரிஷிக்கும் தேவலோக பெண்ணுக்கும் மகனாக பிறந்தார். சென்னை பூவிருந்தவல்லிக்கும் திருவள்ளூருக்கும் இடையில் உள்ள திருமழிசை என்ற ஊரில் பிறப்பம்புதருக்கு அருகே பிண்டமாக வீசப்பட்டார். அப்போது திருமாலும் திருமகளும் தோன்றி பிண்டமாக கிடந்த குழந்தைக்கு உயிர் தந்து உணர்வளித்தார்கள். ஆசிர்வதித்து அருள் தந்தார்கள். புதரில் குழந்தை அழுது கொண்டிருந்தது. அப்போது அந்த பக்கம் வந்த திருவாளன் என்கிற கூடை முடையும் குறவன் ஒருவன் அக்குழந்தையைக் கண்டான், வியந்தான், அன்போடு அள்ளி தூக்கினான். தன் மனைவி பங்கைய செல்வியிடம் கொண்டு வந்து கொடுத்தான். அதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாத குறை இந்த ஆண் குழந்தையால் தீர்ந்தது என இருவரும் சந்தோஷப்பட்டனர். குழந்தை கிடைத்த அதிர்ஷ்ட காலத்தால் பங்கைய செல்வியும் கருவுற்றாள். கணிகண்ணன் என்ற மகனை பெற்றாள். கிடைத்த குழந்தையும் பிறந்த குழந்தையும் சகோதரர்களாகவே பாசத்துடன் பழகி வளர்ந்தார்கள். தெய்வத் திருவருள் பெற்ற குழந்தை இளமையிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்தவராக விளங்கினார். பல அறிஞர்களையும் தம் அறிவு திறமையால் வாதத்தில் வென்றார். சமணம், பௌத்தம், சைவம் முதலான சமயங்களின் கருத்துக்களையெல்லாம் நன்கு அறிந்திருந்தார். ஆனால் பேயாழ்வாரின் சந்திப்புக்கு பிறகு அவருடைய ஆணவம் அழிந்து தெளிவு பிறந்தது. பெருமாளுடனே அந்த வைகுண்டத்தில் நித்திய சூரிகளாக இருக்கும் வாய்ப்பு பெற்ற திருமால் அடியார்களைத் தொழுவதே சிறந்த உபாயம் என்பதை திருமழிசையார் உணர்ந்து கொண்டார். மயிலை திருவல்லிக்கேணியிலேயே தங்கி பார்த்தசாரதி கோயில் வழிபாட்டிலும் பெருமாளை பற்றிய சிந்தனையிலுமே மனம் லயித்துக் கிடந்தார். பேயாழ்வார் வாழ்ந்த சூழ்நிலையில் சைவ வைணவ வேறுபாடுகள் அதிகமாக இல்லை. எனவேதான் பேயாழ்வார் தாழ்சடையும் நீள்மொழியும் ஒன்மழுவும் சக்காரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றும் என்று திருவேங்கடத்தவனை சங்கரநாராயணனாகக் காணும் ஒற்றுமை உணர்வுடன் இருந்தார். ஆனால் திருமழிசையார் அப்படியில்லை.
மறந்தும் திருமாலைத் தவிர வேறு எந்த கடவுளையும் தொழாதவராக உறுதியுடன் இருந்தார். இதனைச் சோதிக்க பரமசிவனே திருமழிசையாரிடம் திருவிளையாடல் நடத்தி பார்த்தார். திருமழிசையார் அசைந்து கொடுக்கவில்லை. வழக்கம்போல் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டினார்.
அட, என்ன அதிசயம்! திருமழிசையார் மடியிலும் ஒரு கண், மூன்றாவது கண் அவர் தொடையில்.
நெற்றிக் கண்ணும் தொடையில் இருந்த கண்ணும் ஒன்றை ஒன்று நோக்கின. அதற்கு மேல் சிவன் விளையாடுவாரா?
மழிசையாரின் உறுதியான திருமால் பக்தியை பாராட்டினார். பக்திசாரர் என்ற பட்டமளித்து மறைந்து போனார். இன்னொரு முறை திருமழிசையாருக்கு வேறொரு சவால்.
இந்தியாவின் மேற்கு கரைப்பகுதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தான் ஒரு ரசவாதி. இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தை கற்றவன் அவன்.
தனக்கு இணை யாரும் இல்லை என்ற கர்வம் கொண்டிருந்தான். மக்கள் அவன் ஆற்றலைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ரசவாதியைச் சுற்றி கூட்டம் கூடினார்கள்.
என்னைப்போல் வேறு யாராவது இரும்பை பொன்னாக்கிக் காட்ட முடியுமா? சவால் விட்டான் ரசவாதி.
இது திருமழிசையார் காதுக்கு எட்டியது. எனக்கு பச்சிலை வேண்டாம், குளிகை வேண்டாம், எதுவும் வேண்டாம். என் உடலில் ஒட்டியிருக்கும் மண்புழுதியே போதும் இரும்பை பொன்னாக்க என்று அமைதியாகச் சொன்னார்.
சாத்தியமென்றால் செய்து காட்டுங்கள், சவால் விட்டான் ரசவாதி.
திருமழிசையாழ்வார் புன்முறுவலோடு ஒரு இரும்புத் துண்டை எடுத்தார். அதை தன் உடலின் புழுதி மண்ணால் மெருகேற்றினார். இரும்பு தகதகத்தது, பொன்னாக மின்னியது. அந்த தங்கத் துண்டை ரசவாதியின் முன் வீசியெறிந்தார் ஆழ்வார்.
இரும்பை பொன்னாக்குவது வியப்பு இல்லை. இரும்பு போன்ற கடினமான இதயத்தை இளக வைப்பதே அதிசயம். இதயத்தை மூடியுள்ள கோபம், கர்வம், பொறாமை, பேராசை போன்ற அழுக்குகளை அகற்றுவதே ரசவாதத்தை விட உயர்ந்த செயல் என உபதேசித்தார்.
ரசவாதி வெட்கமடைந்தான். திருமழிசையாழ்வாரின் கால்களில் விழுந்து வணங்கி கர்வம் நீங்கி அடக்கமுடையவனானான்.
திருமழிசையாழ்வார் பேயாழ்வார் பிறந்த திருமயிலையில் இருந்தபோது பேயாரின் திருக்கோவலூர் தோழர்களான பொய்கையார் பூதத்தாழ்வாரையும் சந்தித்தார். அவர்கள் பிறந்த இடங்களையும் தரிசிக்க விரும்பினார்.
கடல்மல்லை தலத்தில் தலசயன திருக்கோலம் கண்டு மகிழ்ந்தார். காஞ்சி சென்று தரிசித்தார். திருவேக்கா தலம் திருமழிசையாழ்வாரை வெகுவாக கவர்ந்தது. குறிப்பாக பெருமாள் கிடந்த கோலத்தில் காட்சியளிப்பது அவரை பரவசப்படுத்தியது. அடியார்களை கவர்ந்து அவர்களின் மனத்தில் பள்ளி கொள்ளவே பல ஊர்களில் பெருமாள் கிடந்த கோலமாயிருப்பதாக அவர் நம்பினார். காஞ்சியில் திருமழிசையாழ்வாரின் சகோதரர் கணிகண்ணனும் அவரிடமே சீடராக வந்து சேர்ந்து கொண்டார். அங்கிருந்து புறப்பட்டு இருவரும் திருவேக்கா வந்து தங்கினார்கள். இவர்கள் தங்கியிருந்த வீட்டை வயதான பெண் ஒருத்தி சுத்தம் செய்து கோலமிட்டு அழகுபடுத்தி மேலும் சில தொண்டுகள் செய்து வந்தாள். முதுமையும் தளர்ச்சியும் அவள் வேலையை நல்ல முறையில் செய்ய முடியாமல் தடுத்தன. மனத்தில் ஆர்வம் இருந்தது, பக்தி இருந்தது, உடலில் சக்தி இல்லை. ஆனால் அந்த வயதான பெண் இவர்களுக்கு தொண்டு செய்வதில் பிடிவாதமாக இருந்தாள். அவளது விடாப்பிடியான சேவை திருமழிசையாரை நிகழ்த்தியது. அவள் மீது அன்பும் இரக்கமும் கொண்டார். தொடர்ந்து திருமாலின் அடியார்களுக்கு அவள் தொண்டு செய்ய உதவியாக இளமையும் ஆற்றலும் கொண்ட அழகிய பெண்ணாக ஆக்கினார்.
ஒருமுறை நகர்வலம் வந்த காஞ்சி மன்னன் அந்த அழகிய பெண்ணைக் கண்டான். அவள் அழகில் மயங்கினான். அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான். அத்துடன் திருமழிசையாழ்வாரால் அவள் இளமையடைந்த விவரம் தெரிந்து ஆச்சரியப்பட்டான். மறுநாள் திருமழிசையாழ்வாரின் சீடர் கணிகண்ணனை அரசவைக்கு வரவழைத்து அந்த பெண்ணை தான் மணந்து கொள்ளப் போவதாகவும் தனக்கும் இளமை வரம் அளிக்க வேண்டும் என்றும் கேட்டான். அத்துடன் திருமழிசையார் அரண்மனைக்கு வந்து தன் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் மன்னன் ஆணையிட்டான். ஆண்டவன் திருக்கோயிலைத் தவிர அரசர் மாளிகைக்கு எல்லாம் எங்கள் குரு வரமாட்டார், பதில் சொன்னார் கணிகண்ணன்.
சரி, நீங்களாவது எனக்கு இளமை வரம் தந்து இளைஞனாக்குங்கள், அரசன் கணிகண்ணனிடம் கெஞ்சினான்.
அரசே, தங்கள் ஆசை நிறைவேறாது. பிரதிபலன் எதிர்பாராமல் பக்தியுடன் சேவை செய்ததற்காகவே எங்கள் குரு அப்பெண்ணுக்கு இளமை வரம் அளித்தார். மற்றபடி அரச கட்டளைக்காக அடிபணிந்து நான் அந்த வரத்தை தங்களுக்கு அளிப்பது முடியாத காரியம், கணிகண்ணன் துணிச்சலுடன் மறுப்பு சொன்னார்.
அரசன் கோபம் கொண்டான். என் ஆணையை ஏற்க மறுக்கும் இவரை உடனே நாட்டை விட்டு வெளியேற்றுங்கள், கட்டளையிட்டான்.
கணிகண்ணன் நேராக திருமழிசையாழ்வாரிடம் சென்றான். அரச சபையில் நடந்ததைச் சொல்லி அரசனின் ஆணைப்படி நாட்டை விட்டு வெளியேற விடை கேட்டார்.
திருமழிசையாரோ, சீடன் இல்லாத ஊரில் எனக்கென்ன வேலை என்று கோபப்பட்டார்.
அத்துடன் அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை.
திருவேகாவில் இருக்கும் கிடந்த கோல பெருமாளே, நீரும் ஊரை விட்டு கிளம்புங்கள். கணிகண்ணன் இல்லாத காஞ்சியில் உமாக்கு மட்டும் என்ன படுக்கை? பாம்புப்பாயை சுருட்டிக் கொண்டு புறப்படுங்கள்.
கணிகண்ணன் போகின்றான். காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா. துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன். நீயும்
உந்தன் பையனாக பாய் சுருட்டிக்கொள் என்று உத்தரவே போட்டுவிட்டார்.
அடியவர் ஆணைக்கு கட்டுப்பட்டவரல்லவா பெருமாள்? எனவே திருவெகா திருமால் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஆனார்.
பெருமாளே கிளம்புகிறார் என்றால் மக்கள் இருப்பார்களா? காட்டுக்கு புறப்பட்ட ராமனோடு கிளம்பிய அயோத்தி மக்கள் போல கணிகண்ணனுடன் புறப்பட்டு விட்டனர் காஞ்சி மக்கள்.
காஞ்சி மாநகரமே காலி. கோயில்களின் தெய்வங்கள் உட்பட அரசனுக்கு செய்தி சென்றது. தவறை உணர்ந்து ஓடோடி வந்தான். கணிகண்ணன் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். திருமழிசை ஆழ்வாரிடம் மண்டியிட்டான்.
மன்னிப்பதுதானே மனித பண்பு, மன்னித்தார் திருமழிசை ஆழ்வார். கணிகண்ணன் திரும்புகின்றான்.
நாமும் திரும்புவோம். சொன்ன வண்ணம் செய்யும் பெருமாளே, வந்து பாய் விரித்துக் கொள்ளுங்கள் என்று மாற்று ஆணை பிறப்பித்தார். பேசாமல் திரும்ப வந்து படுத்துக் கொண்டார் பெருமாள். மற்ற தெய்வங்களும் தங்கள் ஆலயங்களுக்கு திரும்பினர். இன்றும் கூட காஞ்சியில் வரதராஜ பெருமாள் இந்த நிகழ்ச்சியின் நினைவாக காஞ்சியை அடுத்த பாலாற்றங்கரையில் ஓர் இரவு தங்கி திரும்புகிறார். அந்த ஓர் இரவு இருக்கைதான் ஓரிக்கை எனப்படுகிறது. திருமழிசையாருக்கு திருக்குடந்தை எம்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை. ஒரு நாள் கிளம்பிவிட்டார். திருவையாறு அருகே பெரும்புலியூர் என்ற கிராமம். அன்று அங்கே தங்கி யாத்திரையை தொடர திட்டமிட்டார் திருமழிசையார். அந்தனர் வீதி ஒன்றின் வழியாக வந்து கொண்டிருந்தார். ஒரு வீட்டுத் திண்ணையில் பிராமணர் சிலர் வேதம் போதிக் கொண்டிருந்தனர். திருமழிசையாரை பார்த்ததும் அவர் பிராமணர் அல்லர் என்பதை புரிந்து கொண்டு வேதம் சொல்வதை நிறுத்திவிட்டு,
ஓய், வேகமாக சென்று விடுங்கள். நாங்கள் சொல்லும் வேதம் உங்கள் காதில் விழக்கூடாது. இது புனிதமானது. நீங்கள் யாரோ என்ன குலமோ?
ஆணவமாக பேசினார்கள். திருமழிசையார் கோபம் கொள்ளவில்லை. அவர்களது அறியாமையை எண்ணி புன்னகை செய்தார். அவர்கள் சொன்னபடியே வேகமாக நடந்து போனார். வேதியர்கள் வேதம் சொல்வதை தொடர முயன்றார்கள். எங்கே நிறுத்தினோம்? அடுத்த வரி என்ன? ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் எவ்வளவுதான் முயன்றாலும் எதுவும் ஞாபகத்துக்கு வரவில்லை. அனைவரும் பதறினார்கள். ஆண்டவா, இத்தனை ஆண்டுகள் கற்ற வேதம் முழுவதும் மறந்தே போய்விடுமோ?
பயந்தார்கள். அவர்களுக்கு காரணம் புரிந்துவிட்டது. வீதியில் சென்ற யோகியை விரைவாகப் போகச் சொல்லி விரட்டினோமே, அதன் பலன்தான் இது என்பதை உணர்ந்தார்கள்.
நாம் தவறு செய்துவிட்டோம். ஆமாம், வேத ரிஷிகள் எல்லாருமே பிராமணர்களா என்ன?
ஏன், வேதவியாசரே அந்தனர் இல்லையே?
ஆணவத்தால் அந்த யோகியை விரட்டினோம். எல்லாம் கண்கட்ட பிறகு தெரிகிறது. வாருங்கள், அவரை தேடி பிடித்து மன்னிப்பு கேட்போம்.
திருமழிசையாரிடம் சென்று மன்னிப்பு கேட்டார்கள். வேதத்தின் அடுத்த வரி சுத்தமாக மறந்து போய்விட்டதெனச் சொன்னார்கள். திருமழிசையார் அவர்கள் விட்ட இடத்தை கருப்பு நெல் ஒன்றை கிழித்துக் காட்டி நினைவுபடுத்தினார்.
அடுத்தும் ஓர் அதிசயம் அந்த ஊரிலேயே நடந்தது. யாகம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது.
யாகம் நடந்து கொண்டிருந்த இடத்துக்கு மூச்சிறைக்க ஓடி வந்தார் ஒருவர்.
ஐயா, எல்லாரும் கேளுங்கள், நம் ஊர் கோயிலில் பெருமாள் அவ்வப்போது திசை மாறி மாறி திரும்பிக் கொண்டிருக்கிறார்.
வியப்பான செய்தி சொன்னார்.
இது எப்படி நிகழும்? இதற்கு காரணம் என்ன?
எல்லாரும் ஆர்வத்துடன் கோயிலுக்கு சென்றார்கள், கவனித்தார்கள்.
கோயிலுக்குள் வந்து வழிபட்ட பக்தர் ஒருவர் போகும் திசையெல்லாம் அவரையே பார்த்தபடி பெருமாள் திரும்புவதை கண்டுகொண்டார்கள்.
அந்த பக்தர் திருமழிசையாழ்வார்தான். அத்தனை பேரும் ஆச்சரியமடைந்தார்கள். அந்த பக்தரின் மேல் மரியாதை கொண்டார்கள். அவரை நெருங்கி வணங்கினார்கள்.
சுவாமி, ஆண்டவனே தங்களை பார்க்க ஆவல் கொண்டு திரும்புகிறார்.
அத்தனை சிறப்புமிக்க தாங்கள் எங்களின் யாகத்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டும்.
பணிவுடன் அழைத்தார்கள்.
திருமழிசையாழ்வார் மறுக்காமல் புறப்பட்டு போனார். யாகம் நடந்த இடத்தில் திருமழிசையாழ்வாரின் பெருமை அறியாதவர்களும் இருந்தனர்.
இந்த புதிய நபருக்கு என்ன இவ்வளவு மரியாதை?
அதானே, இவர் என்ன வேதியரா, வேள்விகள் செய்தவரா?
அவரை ஏன் இங்கு யாகத்துக்கு அழைத்து வர வேண்டும்?
அழுக்கு மனிதர்களின் அசுத்தமான வார்த்தைகள் திருமழிசையாழ்வாரை அன்போடு அழைத்து வந்தவரை துன்பப்படச் செய்தன.
ஆத்மஞானியின் அருமை புரியாமல் அவமதிக்கிறார்களே என அழுதபடி
திருமழிசையாரின் பாதங்களில் விழுந்து கதறினார். அவ்வளவுதான், அடுத்த நொடி யாகசாலை அதிர்ந்தது. ஓர் ஒளிவள்ளம் திருமழிசையாரை சுற்றி பளிச்சிட்டது. திருமழிசையார் பாடினார், என் உள்ளத்தில் உள்ளவனே உன்னை இவர்களுக்கு காட்டு, கட்டளையிட்டார். திருமழிசையாரின் மார்பில் திருக்காட்சி தெரிந்தது. அவர் மார்பில் பார்க்கடல் அலைமோதுகிறது, பாம்பனை சீறுகிறது. பார்க்கடலில் திருமால் பாம்பு படுக்கையில் படுத்திருக்கும் காட்சி பளிச்சென தெரிகிறது. திருமாலின் திருவடிகளை வருடியபடி திருமகள் அமர்ந்திருக்கிறார். திருமாலின் ஒரு கரத்தில் சக்கரம் சுழல்கிறது, மறுகரத்தில் சங்கு முழங்குகிறது. ஆஹா ஆஹா, அற்புதம் அற்புதம்! அத்தனை பேரும் திருமாலின் திருக்கோலம் காண முடிந்ததில் பரவசமானார்கள். யாகத்தின் பயனே அல்லவா திருமழிசையாரின் வருகையினால் கிடைத்துவிட்டது? கேள்வி கேட்டவர், கேலி செய்தவர் என எல்லாரும் திருமழிசையாரின் கால்களில் விழுந்து வணங்கினர். காட்சி மறைந்தது, அறிவு திறந்தது. திருமழிசையார் புறப்பட்டார். திருக்குடந்தை எனப்படும் கும்பகோணம் திருமழிசையாரை வரவேற்றது. திருமழிசையார் ஆர்வமாக ஆலயம் சென்றார். ஆலயத்தினுள் ஆறாவமுதன் மூலவர் கிடந்த கோல திருமேனி, சார்கவாணி வில்லேந்திய உருவத்தில் உற்சவர். ஆறாவமுதனின் கிடந்த கோலம் திருமழிசையாரின் மனத்தை கொள்ளை கொள்கிறது. சார்கவாணியாக வில்லேந்திய ராமனை காண்கிறார். அயோத்தி எங்கே, இலங்கை எங்கே, எவ்வளவு தூரம் நடந்திருக்கிறானவன்! மண்ணையும் விண்ணையும் உன்னளந்த அவனுக்கு கால்கள் எவ்வளவு வலிக்கும் என்று அவர் மனம் வருந்தியது, இரக்கம் கொண்டது. நடந்த கால்கள் நொந்தவோ என்று ஏங்குகிறது. வெள்ளைப்பன்றி உருவம் எடுத்து நிலத்தை புலந்து பூமாதேவியை எடுத்து வந்து நின்றபோது பெருமாள் உடம்பு குலுங்கி எவ்வளவு வலி ஏற்பட்டிருக்கும் என்று அவர் மனம் அழுகிறது. நடுங்கு ஞாலம் ஏனமாய் கிடந்தமை குலுங்கவோ என்றவரின் பாடல் மேலும் தொடருகிறது. எனவேதான் காடும் மலையும் கடந்து வரும் காவிரி ஆற்றங்கரையில் படுத்துவிட்டானோ? கேள்விக்கு விடைதேடி அந்த கேசவனையே கேட்கிறார். அடியார் கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்ல வேண்டாமா? ஆனால் படுத்திருந்தபடியே பதில் சொல்லலாமா? தவறல்லவா அது? ஆறாவமுதன் எழுந்திருக்க முயல்கிறார். பதறிப்போகிறார் திருமழிசையாள். களைப்பில் அல்லவா படுத்திருக்கிறார்? அவரை மீண்டும் எழவைப்பதா? குற்றமல்லவா அது? போதும் போதும், எழுந்திருக்க வேண்டாம், அப்படியே பேசினால் போதும் என்று பரிவுடன் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவன் அழகு, அவன் எளிமை குணம், அடடா, கண்பட்டுவிடப் போகிறதே, வாழி என்று பள்ளி கொண்ட பரமனுக்கு வாழ்த்துப்பா பாடுகிறார். இந்த நிகழ்ச்சியின் சான்றாக கும்பகோணம் சார்கபாணி கோயிலில் படுத்த நிலையில் உள்ள ஆறாவமுதன் சற்றே எழுந்திருப்பது போல இருப்பது கண்கொள்ளா காட்சி. திருமழிசையார் கும்பகோணத்திலேயே மீதி வாழ்நாளை கழித்தார். இவர் பாடிய பாசுரங்களாக நமக்கு இன்று கிடைத்திருப்பவை நான்முகன் திருவந்தாதி, வெண்பாவில் அமைந்த 96 பாசுரங்கள் கொண்டது. விருத்தப்பாவில் அமைந்த திருச்சந்த விருத்தம் 122 பாடல்கள் கொண்டது. பரமபதம், பார்க்கடல் உட்பட 16 திருத்தலங்கள் இவரால் பாடப்பட்டவை. இந்த இரு நூல்களும் இன்றும் காலம் கடந்து நிற்பவை மட்டுமல்ல, அன்றே காவிரி வெள்ளத்தில் எதிர்நீச்சல் போட்டு நின்றவை. எத்தனை முறை படித்தாலும் திகட்டாதவை. புளியமரத்தடி குரு சிஷ்யன். நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார். அடடா, நெல்லையில் இருக்கும் அந்த புளிய மரத்துக்குத்தான் எவ்வளவு பெருமை! வேதம் தமிழ் செய்தது அந்த மரத்தின் அடியில்தான். அந்த மரம் இல்லாவிட்டால் நம் ஆழ்வார் ஏது? நம்மாழ்வாரின் திருவாய்மொழிதான் ஏது? அருளிச் செயல்கள் என்று கூறப்படும் அற்புத 4000 திவ்ய பிரபந்தமாகிய ஆழ்வார் அமுதம்தான் ஏது? முதலில் அந்த புளிய மரம் தோன்றிய புண்ணிய கதையை பார்ப்போம். ராவணனை வென்று அயோத்தி திரும்பிவிட்டான் ராமன். பட்டாபிஷேகமும் முடிந்துவிட்டது. ராஜ்யம் என்றால் ராமராஜ்யம்தான் என்று நல்ல விதமாக ஆட்சி நடத்தியாகிவிட்டது. ராமன் இந்த உலகுக்கு வந்த அவதார நோக்கம் முடிந்துவிட்டது. வானுலகம் செல்ல வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு நாள் ராமன் லட்சுமணனை காவலாக நிறுத்திவிட்டு தனியே அறைக்குள் இருக்கிறான். எவரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்ற கடுமையான உத்தரவு. எப்போதும் அண்ணனின் உத்தரவை எழுத்து மாறாமல் நிறைவேற்றுபவன்தான் தம்பி லட்சுமணன். ஆனால் அன்றைக்கு ஒரு கடும் சோதனை. துர்வாச முனிவர் வந்துவிட்டார். அவரது முன்கோபமும் அளிக்கும் சாபமும் உலகமே அறிந்ததுதான். இப்போதும் ராமனை உடனே பார்த்தாக வேண்டும் என்கிறார். அனுமதிப்பதா வேண்டாமா லட்சுமணனுக்கே புரியவில்லை. முனிவரை தடுத்து நிறுத்தினால் அவரது கோபம் தன்மீது பாயலாம். ஏன், சாபத்துக்கும் ஆளாகலாம். அண்ணன் ராமனே கூட பின்னால் முனிவரை ஏன் அனுமதிக்கவில்லை என்று கோபிக்கலாம். விதிகளுக்கும் விலக்கு உண்டல்லவா? ஆனால் ராமன் எப்போதும் இப்படி ஓர் உத்தரவு இட்டதில்லை. காட்சிக்கு எளியன், எவரையும் எப்போதும் எங்கும் சந்திக்க தயங்காதவன், என்னவோ தெரியவில்லை இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறான். அண்ணனின் கோபமோ தாபமோ பரவாயில்லை, தாங்கிக் கொள்ளலாம். முனிவரின் கோபத்தை ஏன் பெற வேண்டும்? துர்வாசரை உள்ளே அனுப்பிவிட்டான் லட்சுமணன். முனிவர் ராமனை சந்தித்து விட்டு போய்விட்டார். ஆனால் ராமன் கடும் கோபத்துடன் லட்சுமணனை வரவழைத்தான். காலசர்ப்பமாக சீறினான். மனிதனாக இருப்பதால் தானே முனிவரை மதிக்க வேண்டும், அவரை கோபம் கொள்ளச் செய்யக்கூடாது என்கிற சிந்தனையெல்லாம் எழுகிறது. நான் உனக்கு என்ன ஆணையிட்டேன்? யாரையும் உள்ளே அனுப்பாமல் வெளியே நிற்கச் சொன்னேன். மரம் போல் நிற்க வேண்டியவன் மனிதன் போல் சிந்தித்து கோபதாபங்களை எடைபோட்டாய். என் ஆணையை மீறிய நீ மரமாகி விடுவாய். சாபம் கொடுத்து விட்டான் வரம் தரும் வள்ளல். லட்சுமணனுக்கு கோபமில்லை, வருத்தமில்லை. ஆதிசேஷன் அவதாரம் அல்லவா அவன். ஆனால் அவன் கவலையெல்லாம் ராமனுக்கு பக்கத்திலிருந்து தொண்டு செய்ய முடியாமல் போகிறதே என்பதுதான். அமைதியாக வணங்கிய அன்பு தம்பி, மரமானாலும் தங்களுக்கு தொண்டு செய்யும் பேறு மட்டும் கிடைக்க அருள் செய்ய வேண்டும் என்றான். ராமன் மனம் நெகிழ்ந்தான். அருமை தம்பியின் வேண்டுகோளை அருளுடன் ஏற்றுக்கொண்டான். என் வாக்கு தவறாது, தவறவும் கூடாது. நீ தென்பாரதத்தில் நெல்லை சீமையில் திருக்குறுகூர் என்ற திருத்தலத்தில் ஆதிநாதர் ஆலயத்தில் புளியமரமாக வளர்வாய். நானும் உன் நிழலிலேயே வளர்வேன் என வாக்களித்தார். அதன்படி ராமனே நம்மாழ்வாராக பிறந்தான். தென்பாண்டி நாட்டில் குறுகூரைச் சுற்றிலும் திருவழுதி வளநாடு என்ற பகுதி இருந்தது. அது பாண்டிய மன்னனுக்கு உட்பட்ட சிற்றரசு. அதை ஆண்ட சிற்றரசர்கள் நம்மாழ்வார் தோன்றுவதற்கு சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே அனைவரும் வைஷ்ணவ சமயம் போற்றுபவர்களாக திருமால் அடியார்களாகவே இருந்தார்கள். குறுகூர் மண் சைவம் சமணம் முதலிய சமயங்களுக்கும் இடம் கொடுத்த சமரச மண்தான். ஆனாலும் நம்மாழ்வார் பிறந்த பிறகு அந்த குறுகூர் ஆழ்வார் திருநகரி என்றே ஆயிற்று. திருவழுதி வளநாட்டை காரியார் என்பவன் ஆண்டு வந்தான். அவன் மனைவி உடையநங்கை மலைவள நாட்டு வேளிர் மகள். காரியார் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாகவே இருந்தனர். பசியில்லை, பஞ்சமில்லை, எந்த குற்றங்களும் இல்லை. தாமிரபரணி ஆறு பாய்ந்த வளமான பிரதேசம் வள்ளல் பூமியாக விளங்கியது. காரியாருக்கு என்ன, பாண்டிய பேரரசின் செல்லப்பிள்ளையாக செல்வாக்கோடு விளங்குகிறார் இப்படி சில சிற்றரசர்கள் சொல்வதும் உண்டு. அது உண்மைதான், மன்னன் என்கிற முறையில் எந்த குறையும் இல்லை. ஆனால் இல்லற வாழ்க்கையில் அரண்மனையில் ஆடல் பாடல் விருந்துகள் விழாக்கள் கேளிக்கைகள் என்றெல்லாம் எத்தனை கலகலப்பூட்டும் நிகழ்ச்சிகள் நடந்தாலும் மன்னனுக்கும் அவன் மனைவிக்கும் மட்டும் மனத்தில் வெறுமை. திருமணமாகி வருஷங்கள் பல ஆகியும் குழந்தை பேறு இல்லை. காரியாருக்கு பின் வளநாட்டை ஆள ஒரு வாரிசு இல்லை. இந்த குறை அரசனை விட அரசியையே மிகவும் வாட்டியது. ஒருமுறை தன் தாய் வீட்டுக்கு செல்லும் போது வழியில் திருக்குறுங்குடி என்ற ஊரின் ஆலயத்துக்கு சென்று பெருமாள் நம்பி இறைவனை வழிபட்டாள். திருக்குறுங்குடி மிக பழமையான புகழ்மிக்க ஊர். ஆழ்வார்களுள் ஒருவரான திருமழிசை ஆழ்வாரால் பாடல் பெற்ற தலம்.
குறுங்குடி நம்பியை வணங்கினாள் உடையநங்கை. மனமுருக மகப்பேறு வேண்டி கண்ணீர் வடித்தாள். நீண்ட நேரம் சேவித்துவிட்டு வீடு திரும்பினாள். அன்று இரவு நம்பி அவளுடைய கனவிலே தோன்றி காட்சியளித்தார். உடையநங்கை, வருந்தாதே, நாமே உனக்கு மகனாக பிறப்போம், வரம் தந்து மறைந்தார். கண்விழித்தாள் நங்கை. காட்சி நேரில் நடந்தது போலவே இருந்தது. அவளின் உள்ளம் மகிழ்ந்தது. மன்னனை எழுப்பினாள், விவரம் சொன்னாள். அவனும் மகிழ்ந்தான். திருமாலடியவர்களான எங்களுக்கு அந்த பெருமானே மகனாக பிறக்கப் போகிறானா? ஆஹா, எத்தனை பாக்கியம் எங்களுக்கு! உடனே குறுங்குடி போனான் நம்பி. ஆண்டவனை பல நாமங்கள் சொல்லி போற்றினான், பூஜித்தான், நன்றி சொன்னான். நாள்கள் நகர்ந்தன. மகாராணி உடையநங்கை கர்ப்பவதியானாள். தாம் தாயாகப் போகிறோம் என்பதில் சிலிர்த்து போனாள் நங்கை. அதுவும் சாதாரண தாயாக அல்ல, கோசலையாக. ஆனால் இவள் மகனை காடு செல்ல அனுமதிக்க மாட்டாள். தேவகியாக. ஆனால் பெற்ற மகனை மற்றொருத்திக்கு மகனாக வளர அனுமதிக்க மாட்டாள். கலியுகத்தின் 43 நாளில் பிரமாதி ஆண்டு வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் நம்மாழ்வார் விஸ்வக்ஷேணரின் அம்சமாக அவதரித்தார். பெரும்பாலும் வைகாசி விசாகம் பௌர்ணமி அன்றோ பௌர்ணமிக்கு சற்று முன் பின்னோ அமைவதை காணலாம். புளிய மரத்து ஞானி பிறந்த நாள் மட்டுமல்ல அது, போதி மரத்து ஞானி பிறந்த நாளும் வைகாசி பௌர்ணமியில் வருவது ஒரு விசேஷமான ஒற்றுமைதான். வரலாற்று அறிஞர்கள் நம்மாழ்வாரை பாண்டியர் குலப்பெயரான மாறன் என்பதையும் சில திருத்தலங்கள் பாடப்பட்டுள்ளதையும் கருத்தில் கொண்டு நம்மாழ்வார் காலம் முதலாம் வரகுணபாண்டியன் காலம், அதாவது 9 நூற்றாண்டின் முற்பகுதி என கருதுகின்றனர். குழந்தை பிறந்த குருகூர் நந்தகோகுலமாயிற்று. ஊரெங்கும் திருவிழா கொண்டாட்டம். ராஜ்யத்தை ஆள இளவரசன் பிறந்துவிட்டான் என்ற கோலாகலம், குதூகலம். மக்கள் மகிழ்ச்சியில் மிதந்தார்கள். ஆனால் அரண்மனையில் அந்த மகிழ்ச்சி முழுமையாக இல்லை. காரணம், பிறந்த குழந்தை இதுவரை அழவில்லை, கொஞ்சமும் அசையவில்லை. உடையநங்கை முழுதாக மனமுடைந்து போனாள். காரியாரால் கூட அவளை ஆறுதல் படுத்த முடியவில்லை. மக்களும் அவள் வருத்தத்தில் பங்கேற்றார்கள். துயரத்துடன் பேசிக் கொண்டார்கள். குழந்தை அசையவில்லையாம், அழக்கூட இல்லையாமே, உயிர் மட்டும்தான் இருக்கிறதா, தொட்டால் உணர்ச்சி கூட இல்லையாம். அரசனும் அரசியும் எத்தனை நல்லவர்கள், அவர்களுக்கு போய் இப்படி ஒரு சோதனையா? நல்லவர்களைத்தான் ஆண்டவன் சோதிக்கிறான். அந்த ஆதிநாத பெருமாள் தான் கருணை காட்ட வேண்டும். ஆதிநாத பெருமாள் அருள் புரிய தயாராகத்தான் இருந்தார். ஒரு நாள், 2 3 10 நாளும் கடந்துவிட்டது. குழந்தையிடம் ஒரு மாற்றமும் இல்லை. 12 நாள் குழந்தையை தொட்டிலில் இட்டு பெயர் சூட்ட வேண்டும். பேசாத அசையாத குழந்தைக்கு பொன் தொட்டிலா? புரியவில்லை. ஆதிநாதர் விட்ட வழி என்று அவர் ஆலயத்திலே தொட்டிலிட தீர்மானித்தனர். தங்கத் தொட்டில். தொட்டில் மேலே பாண்டி நாட்டு முத்துப்பந்தல். தொங்கு தோரணங்களாக வண்ண வண்ண வாசமலர்கள். ஆலயம் செல்ல தேரோ பல்லக்கோ தேவையில்லை என்று மறுத்துவிட்டார் காரியார். நடையாகவே காரியார் முன் செல்ல, குழந்தையை தோளில் சுமந்தபடி உடையநங்கை தொடர, ஊரே ஆலயத்துக்குச் சென்றது. ஆதிநாதர் சன்னதி முன் குழந்தையை கிடத்தினாள் உடையநங்கை. வேதம் முழங்கியது. மந்திர கோஷம் ஆலயம் தாண்டியும் எதிரொலித்தது. ஆதிநாதர் திருமஞ்சன வழிபாடு சிறப்பாக நிறைவடைந்தது. இனி குழந்தையை தொட்டிலில் இட்டு பெயர் வைக்க வேண்டியதுதான் பாக்கி. பாண்டிய மன்னரிடமிருந்தும் மற்ற சிற்றரசர்களிடமிருந்தும் மக்களிடமிருந்தும் பரிசுப் பொருள்கள் வந்து குவிந்தபடியே இருந்தன. குழந்தையை தொட்டிலில் இடுங்கள் மகாராணி. உடையநங்கை குழந்தையை பார்த்தாள். ஆடமாட்டாயா? அசையமாட்டாயா? அம்மாவின் முகத்தையேனும் அன்போடு ஏறிட்டு பார்க்க மாட்டாயா? கண்ணே, ஏனடா இப்படி இருக்கிறாய்? உடையநங்கை அரசி என்பதை மறந்துவிட்டாள். மக்கள் கூட்டம் சுற்றி நிற்கிறது என்பது கூட தோன்றவில்லை. ஆதிநாதர் முன் கதறிவிட்டாள். ஆதிநாத பெருமாள் முகத்தில் மாறாத புன்னகை.
அவர் திருமுடியில் சூட்டிய பூ ஒன்று திருவடியில் விழுந்தது. அரசியும் மற்றவர்களும் அதை பார்த்தனர், திகைத்தனர். அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. குழந்தையின் கால் விரல்கள் அசைந்தன, உடல் அசைந்தது, விழிகள் திறந்து கருமணிகள் உருண்டன, மெல்ல புரண்டு குப்புற விழுந்து கால்கள் மடித்து கரங்கள் தரையில் ஊன்றி மெல்ல பூ போல் சிரித்தான் குழந்தை. பிறகு தவழத் தொடங்கினான். முகம் திருப்பி ஆதிநாதரை பார்த்தான். ஆனால் கருவறை நோக்கிச் செல்லவில்லை, வேறெங்கோ கவனம் செலுத்தினான். குழந்தை எங்கு சென்றால் என்ன? எப்படியோ தவழ்ந்தால் போதாதா? அசைந்தால் போதாதா? எல்லாரும் சந்தோஷ ஆரவாரம் செய்தார்கள். குழந்தையின் பார்வை ஆலயத்தினுள் இருந்த புளிய மரம் நோக்கியது. அது கை நீட்டி அழைப்பது போல் கிளைகளை அசைத்தது. லட்சுமணன் ராமனை அழைக்கிறானோ? குழந்தை தவழ்ந்து போய் புளிய மரத்தடியில் உட்கார்ந்து விட்டது. ஆனந்தக் கண்ணீருடன் ஓடி வந்தாள் உடையநங்கை. குழந்தையை அள்ளி எடுத்து மார்போடு அணைத்து ஆயிரம் முத்தங்கள் தர துடித்தாள் அவள். இருகை நீட்டி குழந்தையை அள்ளி எடுக்க முயன்றாள். என்ன அதிசயம், குழந்தையை தூக்க முடியவில்லை. மறுபடியும் முயற்சித்தாள். மீண்டும் மீண்டும் தூக்க முயன்றும் குழந்தையை அசைக்கக்கூட முடியவில்லை. உறவினர்கள், தோழியர்கள், பணிப்பெண்கள், சேவகர்கள், ஏன் பகைவர்களை பந்தாடும் வலிமையுள்ள அரசர் காரியாரே எடுக்க முயற்சித்தும் குழந்தையை தூக்க முடியவில்லை. எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது, இது சாதாரண மானிட குழந்தை இல்லை, திருக்குறுங்குடி நம்பி எம்பெருமான் தந்த வரம். குழந்தை புளிய மரத்தடியிலேயே இருக்க வேண்டும் என்பது அவன் விருப்பமானால் யார்தான் என்ன செய்ய முடியும்? குழந்தைக்கு பெயரிட்டார்கள், மாறன் என்று அழைத்தார்கள். பாண்டிய சிற்றரசர்கள் வழக்கமாக சூட்டும் பெயர்தான் அது. ஆனால் இக்குழந்தை இயற்கைக்கு மாறாக, உலக இயல்புக்கு மாறாக இருந்ததாலேயே மாறன் என்று அழைப்பதாக பெயருக்கு விளக்கம் சொன்னார் காரியார். சாதாரணமாக குழந்தை பிறந்தவுடன் அறியாமை என்னும் சடம் குழந்தை மீது படருமாம். ஆனால் இது தெய்வீக குழந்தையல்லவா? சடம் குழந்தையை நெருங்க முடியவில்லையாம். சடத்தை விளக்கிய குழந்தைக்கு சடகோபம் என்று பெயரிடலாம் என்றார்கள் சில பெரியவர்கள். இரண்டு பெயராலுமே அழைக்கலாம் என்று முடிவாயிற்று. புளிய மரத்தடியில் குழந்தைக்கு அருகே இரவும் பகலும் காவலுக்கு ஆள்களை நியமித்தார் காரியார். உடையநங்கை வீடு திரும்ப மறுத்துவிட்டார். ஆனால் காரியார் அப்படி இருந்துவிட முடியுமா? அரசு பணிகள் ஆயிரம் ஆயிரம் இருக்கிறதே, அவ்வப்போது வந்து பார்ப்பதாகச் சொல்லி விடைபெற்றார். இப்படி எத்தனை நாள்கள்? நாள்கள் மாதங்களாகி மாதங்கள் வருடங்களாக விரைந்தன. உடையநங்கை வீட்டுக்கும் கோயிலுக்குமாக போய் வந்து கொண்டிருந்தாள். அது தவழ்ந்தது போல என்றாவது ஒரு நாள் நின்று நடந்து அம்மா என்றழைத்து வீட்டுக்கு வந்துவிடமாட்டானா என்ற நப்பாசை. நாளுக்கு நாள் குழந்தை வளர்ந்தான். பசியில்லை, தாகமில்லை. ஆனால் உடலிலோ எந்த வாட்டமும் இல்லை. குழந்தை முகத்தின் தேஜஸ் விவரிக்க முடியாததாக இருந்தது. தெய்வ குழந்தை அல்லவா? இரவில் குழந்தைக்கு காவலாக நின்றிருந்தவர்கள் ஏற்றி வைத்த தீப்பந்தங்கள் கூட அவசியமில்லாதபடி குழந்தையைச் சுற்றி எப்போதும் ஒரு பேரொளி பரவியிருந்தது. திருமால் நெறியை பரப்ப வந்த பாலசூரியனுக்கு சகல கல்வி கேள்விகளையும் கற்பிக்குமாறு விஸ்வசேனரையே நியமித்தார் மகாவிஷ்ணு. மற்றவர்கள் அறியாமல் பாடம் நடைபெற்றது. இளமையிலேயே அத்தனையும் கற்றுத் தேர்ந்தார் அந்த புளிய மரத்து புனிதன். இதே காலகட்டத்தில் அயோத்தி மாநகரில் ஒரு பெரியவர் இருந்தார். ராமபக்தர், பழுத்த ஞானி, மிகச்சிறந்த அறிவாளி. இவர் கற்காத கலையில்லை என்றாலும் மனம் முழு அமைதி பெறாமல் தவித்துக் கொண்டிருந்தார். அவர் உள்ளம் ஒரு ஞானாசிரியரை தேடிக்கொண்டிருந்தது. இவரே சிறந்த அறிஞர்தான். இவருடைய இனிமையான சொற்களும் மதுரகானமும் இவருக்கு மதுரகவி என்ற பெயரையே அளித்திருந்தன. மதுரகவியாரும் தென்பாண்டி நாட்டு திருக்குறுகூரை அடுத்த திருக்கோளூரைச் சேர்ந்தவர்தான். தீட்சிதர் குலத்தவர். சில காலம் அரசு பணியில் அமைச்சராகவும் பணியாற்றியவர். ஆனால் அரசியலை விட்டு ஆன்மீக நாட்டக் கொண்டது அவர் மனம். பாரத நாட்டின் பல புண்ணிய நதிகளில் நீராடி
திருத்தலங்களில் திருமாலை வழிபட்டு அமைதி காண விரும்பினார். கடுமையான தவ வாழ்வை மேற்கொண்டார். காற்றையும் ஒளியையும் மட்டுமே உணவாக்கிக் கொண்டார். புண்ணிய நதிகள் உடலை தூய்மைப்படுத்தின. ஆலய தரிசனம் உள்ளத்தை குளிர்வித்தது. ஞானியர் சந்திப்பு அறிவை கூர்மைப்படுத்தியது. ஆனால் அவர் தேடிய முழுமையான அமைதியை அளிக்கக்கூடிய ஆன்மீக குரு மட்டும் கிடைக்கவில்லை. இந்த சமயத்தில்தான் ஒரு நாள் இரவு அயோத்தியில் வானத்தின் நிலவின் ஒளியையும் மீறி மற்றொரு ஒளி தெரிவதை மதுரகவியார் பார்த்தார், வியந்தார். இதென்ன ஒளி? சூரியன் கூட கிழக்கில்தானே தோன்றும். இந்த சூரிய ஒளி தெற்கு திசை பக்கம் அல்லவா பிரகாசிக்கிறது? இது எனக்கான அழைப்பா? மனத்தில் தோன்றிய உடனேயே அயோத்தி ராமனிடம் விடைபெற்றுக் கொண்டு தெற்கு நோக்கி புறப்பட்டார். பகலில் ஓய்வெடுத்து இரவில் ஒளி நோக்கி பயணம் தொடர்ந்தது. ஒவ்வொரு ஊராக ஒளியை தொடர்ந்து சென்றவர் கடைசியாக அந்த ஒளி அவர் பிறந்த ஊருக்கே அழைத்துச் செல்வதை அறிந்து மகிழ்ந்தார். திருக்குறுகூரிலே நிலை பெற்றது அது ஆதிநாதர் ஆலயத்தின் மேலாக. மதுரகவியார் விரைந்து ஆலயத்தினுள் சென்றார். அதோ அந்த புளிய மரத்தடியில் பேரொளியின் ஒளிவட்டத்தில் யார், யார் அது? வியந்தார். அருகே போனார். இளைஞன், அழகான முகம், கம்பீரமான தேகம். பக்கத்திலிருந்த காவலர்களிடம் விசாரித்தார். யார் இவர்? அரசர் காரியாரின் மகன், இளவரசர். இவர் ஏன் இங்கிருக்கிறார்? யாருக்கு தெரியும்? தவம் செய்கிறாரா? தெரியாது. எப்போதிலிருந்து இங்கிருக்கிறார்? பிறந்த 12 நாள் முதல். பேசுவாரா? இதுவரை பேசியதில்லை. கோயில் பிரசாதம்தானா? எதுவும் இல்லை, தாய்ப்பால் கூட அருந்தியதில்லை. அப்போது மதுரகவியின் மனத்தில் ஒரு குரல், நீர் தேடியவர் இவர்தான். அவர் கவனத்தை எப்படி திருப்புவது? கண்மூடி கிடப்பவரை எப்படி எழுப்புவது? பக்கத்தில் இருந்த சிறிய கல்லை எடுத்த மதுரகவி அதை அவர் அருகே வீசினார். சிறு அசைவு அந்த அசையா உடலில். அப்பாடா, உயிர் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. மதுரகவிக்கு தைரியம் வந்தது. அவர் மனத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. வாக்கு அதற்கு வடிவம் கொடுத்தது. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? செத்தது என்பது சரீரம், சிறியது என்பது ஜீவாத்மாவாகிய உயிர். உடலில் தங்கும் ஜீவாத்மாவின் அனுபவம் யாது என்பது கேள்வியின் பொருள். அங்கிருந்த யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. 16 ஆண்டுகளாக பேசாத, ஏதும் அறியாத புளிய மரத்து வாசியா இதற்கு பதில் சொல்ல முடியும்? எதிர்பாராதது நடந்துவிட்டது. பேசாதவர் பேசிவிட்டார். ஆம், அவரிடமிருந்தே பதில் வந்தது. மாறன் என்றும் சடகோபன் என்றும் அழைக்கப்பட்ட காரியாரின் மகன் வாய்திறந்து பதில் சொன்னார், அத்தை தின்று அங்கே கிடக்கும். உடலில் உயிர் இருக்கும் வரை உடலின் 50 இன்ப துன்பங்களையே அங்கே உள்ள ஜீவாத்மா சகித்துக் கொண்டிருக்கும். கேள்விக்கான விடையை பெற்ற மதுரகவியார் அந்த புளிய மர புனிதன் காலடியில் அப்படியே விழுந்தார். நீரே நான் தேடிய குரு, நீரே எனக்கு மெய்ப்பொருள் யாவும் அருள வேண்டும் என்று வேண்டினார். மதுரகவியாருக்கு இங்கே குரு தரிசனம் கிடைத்த அதே நேரத்தில் வானத்தில் திருமால் திருமகளோடு சடகோபனுக்கு காட்சியளித்தார். இனி சடகோபன் பணியாற்றலாம் என்று உத்தரவு கிடைத்துவிட்டது. அரண்மனைக்கு உடனடியாக தகவல் போயிட்டது. சடகோபன் பேசிவிட்டான். தங்கள் மகனை யாரோ மகான் பேச வைத்து விட்டார். காரியாருக்கும் உடைய நங்கைக்கும் அளவில்லாத மகிழ்ச்சி, நிம்மதியும் கூட. அப்பாடா, வழுதி வளநாட்டுக்கு இளவரசர் கிடைத்து விட்டார். பாவம், அவர்களுக்கு தெரியாது சடகோபன் மகன் அல்ல மகான் என்று. அவன் ஆளப்போவது வழுதி வளநாடு என்ற சிற்றரசை அல்ல, வைணவ பேரரசை, வைகுந்த விண்ணரசை. மதுரகவியார் வேண்டிக் கொண்டபடி மாறன் சடகோபன் 4 வேதங்களையும் சாரமாக பிழிந்து 4 பிரபந்தங்களாக அருளிச் செய்தார். ரிக்வேத சாரமாக திருவிருத்தம் 100 பாசுரங்கள், யஜுர்வேத சாரமாக திரு ஆசிரியம் 7 பாசுரங்கள், அதர்வண வேத சாரமாக பெரிய திருவந்தாதி 87 பாசுரங்கள், சாமவேத சாரமாக திருவாய்மொழி 1102 பாசுரங்கள். சாமவேதம் ரிக்வேதத்தின் இசைவடிவம் என்று சொல்வார்கள்.
திருவிருத்தத்தின் பாடல்களை திருவாய்மொழி பாடல்களோடு இணைத்து விளக்கம் சொல்லப்படுவது உண்டு.
திருவிருத்தம் மிகச்சிறந்த அகத்துறை இலக்கியம். பரந்தாமன் மேல் கொள்ளும் பக்தி தவிர வேறு எதுவுமே வேண்டாத முதிர்ந்த பக்தி நிலையை பேசுகிறது திரு ஆசிரியம். திருமாலை தவிர வேறு வேறு சிறு தெய்வ வழிபாட்டைச் சாடுகிறது. சிறு தெய்வங்களுக்கு உயிர்களை பலியிடுவதையும் கண்டிக்கிறது. அதர்வன வேத சாரமான பெரிய திரு அந்தாதியில் மனித இதயத்தின் இழிநிலையையும் இறைவன் பெருமைகளையும் மாறி மாறி எண்ணி பார்த்து பாடுகிறார். திவ்ய பிரபந்தங்களில் தலை சிறந்தது திருவாய்மொழி என்பது திருமாலடியார்களின் கருத்து. திருவாய்மொழியில் கண்ணன் கழலினை நன்னும் மணமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்கிற இந்த நான்கு வரி பாசுரம் சங்கப் பலகையில் அரங்கேறியபோது அப்பலகை இப்பாடல் ஒன்றை மட்டும் ஏற்று மற்ற புலவர்களையும் அவர்களின் நூல்களையும் கீழே தள்ளிவிட்டதாம். 4000 திவ்ய பிரபந்தம் முழுவதும் திருமால் துதிதான் என்றாலும் பகவத் விஷயம் என்று திருவாய்மொழியே அன்பர்களால் பெரிதும் போற்றப்படுகிறது. வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று உறுதிபடச் சொன்னவர் நம்மாழ்வார். அதேபோல் எந்த ஜாதியைச் சேர்ந்தவரானாலும் திருமால் அடியார்களாக இருந்தால் அவர்களை ஆண்டவனாகவே வழிபடுவேன் என்றவரும் கூட. பூவுலகுக்கு வந்த ஆழ்வாரின் ஆன்மீக பணி நிறைவு பெற்றுவிட்டது. விடைபெற வேண்டியதுதான். விடை கொடுக்கத்தான் மனமில்லை சீடருக்கு. ஆனாலும் நடைபெற வேண்டியது நடைபெற்றுத்தானே தீரும். மாறன், சடகோபன், பராங்குசர், வகுளாபரணர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட நம்மாழ்வார் விண்ணுலகம் சென்றபோது மனம் கலங்கிப் போனார் மதுரகவி ஆழ்வார். பின் மனத்தை தேற்றிக்கொண்டு நம்மாழ்வாரின் உடலை உரிய மரியாதையுடன் சீரும் சிறப்புமாக அந்த புளிய மரத்தடியிலேயே வேரோடு வேறாக பூமிக்கடியில் நிலை கொள்ளச் செய்தார். அவருடைய வடிவத்தை தாமிர உருவத்தில் கோயிலில் பிரதிஷ்டை செய்தார். கோயில் கட்டியதோடு நாள்தோறும் வழிபாடும் செய்து வந்தார். பின்னால் திருமங்கையாழ்வாரின் வேண்டுகோள்படி மார்கழி மாத சுக்லபட்சி ஏகாதசி அத்தியாயன உற்சவத்தின் போது நம்மாழ்வாரின் திருவாய்மொழியையும் வேதத்துக்கு நிகராக ஏற்று கேட்டு மகிழ அரங்கத்து அழகிய மணவாளன் பிரியமுடன் சம்மதித்தார். மாலை மரியாதைகளையும் ஆழ்வாருக்கு அனுப்ப அரங்கனே கட்டளையிட்டான். ஆழ்வார் திருநகரியிலிருந்து மதுரகவியாரே உடனிருந்து நம்மாழ்வாரின் விக்கிரகத்தை ஸ்ரீரங்கத்துக்கு ஊர்வலமாக எழுந்தருளச் செய்து மகிழ்ந்தார். சடகோபன் புகழை எந்த திசையும் பரப்ப விரும்பிய மதுரகவி ஆழ்வாருக்கு இதுவும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. திருக்குருகூரில் நம்மாழ்வாரின் திருக்கோயில் வழிபாட்டு பொறுப்பை தம் காலத்துக்குப் பிறகு அவர் சீடர் பராங்குசதாசரிடம் ஒப்படைத்தார். மதுரகவியாரும் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து நம்மாழ்வார் திருவடியை அடைந்தாலும் மதுரகவியாரின் பாடல்களும் நம்மாழ்வாரின் புகழும் பக்தி மனங்களில் சுடர்விட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன.